Srimad Bhagavad Gita, as it is, translation and commentary by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, chapter 11, text 36.
Bhagavad Gita Unmairivil, Moniverpo, Porlure Valangever, Devatri Bhaktivedanta Swami Prabhupada, Padinora Adhyayam, Padamukpatiyar. Moniverpo. ரிஷிகேசரே, உமது பெயரை கேட்பதால் உலகம் ஆனந்தம் உடையதாகின்றது. எல்லோரும் உம்மிடம் நாட்டம் கொள்கின்றனர். பக்குவப்பட்டவர்கள் உமக்கு மரியாதையுடன் வந்தனை செய்யும் அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமுற்று இங்கும் அங்கும் ஓடுகின்றனர். இவையெல்லாம் பொருத்தமானதாகவே செய்யப்படுகின்றன. பொருளுரை. குருக்ஷேத்திர யுத்தத்தின் விளைவை பற்றி கிருஷ்ணனிடம் கேட்ட பின் அர்ஜுனன் பரமபுருஷனுடைய தெளிவுற்ற பக்தனானான். கிருஷ்ணனால் செய்யப்படுபவை எல்லாம் மிகவும் சரியே என்று அவன் ஏற்றுக்கொண்டான். பக்தர்களின் வந்தனைக்குரிய விஷயமும் பக்தர்களுடைய காப்பாளரும் கிருஷ்ணரே என்றும், விரும்பாதவர்களின் அளிப்பவரும் அவரே என்றும் அர்ஜுனன் உறுதி கொண்டான். அவரது செயல்கள் எல்லாம் சமமாகவே எல்லோருக்கும் நன்மை செய்கின்றன. குருக்ஷேத்திர போர் நிச்சயம் செய்யப்பட்ட பொழுது விண்வெளியிலே பற்பல தேவர்களும் சித்தர்களும் உயர் கிரகங்களின் அறிஞர்களும் இருந்ததையும், கிருஷ்ணர் போர்க்களத்திலே இருப்பதால் அவர்கள் எல்லோரும் போரை கண்டுகொண்டிருப்பதையும் அர்ஜுனன் இங்கே புரிந்து கொண்டான். இறைவனுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனன் கண்ட பொழுது தேவர்கள் அதிலே மகிழ்பவராய் இருந்தனர். ஆனால் அசுரர்களும் நாத்திகர்களும் இறைவன் புகழப்பட்ட பொழுது அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. முழுமுதற் கடவுளின் அழிக்கும் உருவத்தை பற்றிய இயற்கையான பயத்தால் அவர்கள் ஓடி மறைந்து விட்டனர். பக்தர்களையும் நாத்திகர்களையும் கிருஷ்ணன் நடத்தும் முறை இறைவன் அர்ஜுனனால் புகழப்படுகின்றது. எல்லா விதத்திலும் பக்தன் இறைவனை புகழ்கின்றான். ஏனெனில் இறைவன் செய்வன எல்லாம் எல்லோருக்கும் நன்மை பயப்பனவே என்பதை அவன் அறிந்தவனாய் இருக்கின்றான்.
So in this verse, Arjuna speaks of how perfect persons glorify Krishna.
In the padathil Arjuna, pakkuvamana navargal eppadi Krishnara pugalraanga appdin solran.
That's the natural for every purified person to glorify Krishna.
Yaarallam thoomai adaina navargalo avanga Krishnara pugalradhu appingiradhu iyarkaiyanadhu.
If we find someone who's very great, the natural tendency is to glorify him.
யாராவது மிகவும் சிறந்தவர்களா இருக்கிறவங்களை நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய இயற்கையான மனப்பான்மை எப்படின்னா அவங்கள புகழ தோன்றும்.
And Krishna is the greatest of the great.
எல்லாரையும் விட மிகச்சிறந்த நபரா இருக்கக்கூடியவர் கிருஷ்ணரே.
Of course, some people are great, but not in a very nice way.
சில மக்கள் பெரிய நபர்களா சிறந்தவர்களா இருப்பாங்க, ஆனா நல்ல விதத்துல சிறந்தவர்களா இருக்க மாட்டாங்க.
They are very powerful, and if you don't glorify them, they punish you.
அவங்க சக்தி வாய்ந்தவர்களா இருப்பாங்க, அவங்களை புகழல அப்படின்னா அவங்க உங்களை தண்டிப்பாங்க.
And sometimes people glorify others because they want to get some benefit from them.
சில நேரங்கள்ல மக்கள் வந்து மற்றவர்களை புகழ்வாங்க அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பலன் அடையறதுக்காக.
But Arjuna is praising Krishna out of his pure heart. Arjuna's pure heart.
ஆனால் அர்ஜுனன் கிருஷ்ணரை புகழ்றதுக்கான காரணம் அர்ஜுனனுடைய தூய இதயம்தான்.
And he also mentions that people who are not of pure heart, they don't like to glorify Krishna.
அதே சமயத்துல அர்ஜுனன் இங்க என்ன குறிப்பிடுறானா, யாருடைய இதயம் தூய்மையா இல்லையோ அவங்க கிருஷ்ணர் புகழ்றதுக்கு விரும்ப மாட்டாங்க.
Yesterday and this morning we were in Tiruvannamalai.
நேற்றும் இன்றும் இன்றைக்கு காலையிலயும் நம்ம வந்து திருவண்ணாமலையில இருந்தோம்.
So of course that's famous for the very large Shiva temple there.
திருவண்ணாமலையானது அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவன் கோயிலுக்கு மிகவும் பிரபலமானது.
So traditionally in Tamil Nadu there's been rivalries between worshippers of Shiva and worshippers of Vishnu.
தொண்டிலிருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிவனை வழிபடக்கூடியவர்களும் விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்களும் அதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு.
And they were actually very inimical towards each other at one point in time.
ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பொறாமை எண்ணமே அங்க இருந்திருந்தது.
But the tendency to the Vaishnavs would say bad things about Shiva and the Shaivites would say bad things about Vishnu.
வைஷ்ணவர்கள் சிவனை பற்றிய தவறான விஷயங்களை சொல்லுவாங்க, சிவனை வழிபடக்கூடியவர்களும் விஷ்ணுவை பற்றி தவறான விதங்களை சொல்லுவாங்க.
But our perspective is that they should both be glorified.
ஆனா நம்மளுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, அவங்க இருவருமே போற்ற தகுந்தவர்கள்.
Shiva is also, we are Vaishnavas, worshippers of Vishnu, but we recognize that Shiva is a very great person.
நம்ம வைஷ்ணவர்கள் விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள், இருந்தாலும் நம்ம சிவபெருமான அவரையும் ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவரா நம்ம புகழ்றோம்.
It's also good to understand how he is great and why he is great.
அவர் ஏன் பெரிய மிகச்சிறந்தவரா இருக்கார், அவர் எதனால சிறந்தவரா இருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதும் அவசியமாகும்.
It's stated in Srimad Bhagavatam, Vaishnavanam yatha, next word, Shambhu.
ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்படுது, வைஷ்ணவர்கள் மிகச்சிறந்தவர் சம்பு சிவபெருமான்.
Lord Shiva is always glorifying Krishna, therefore he is great.
சிவபெருமான் எப்பவுமே கிருஷ்ணர் புகழ்ந்து கொண்டிருக்கார், அதனால சிவபெருமான் சிறந்தவராகிறார்.
So Krishna should be glorified.
இவ்வாறு கிருஷ்ணரை புகழத்தக்கவராகிறார்.
How should he be glorified?
அவரை எப்படி புகழ வேண்டும்?
How much can we glorify?
அவரை எந்த அளவுக்கு நம்ம புகழ முடியும்?
We hear of Ananta Sheesh, he has 1,000 mouths, and since time immemorial he's been glorifying Krishna. He never says the same thing twice, and he didn't come to an end and never will.
நமக்கு அனந்த சேஷர் 1,000 தலைகளை உடையவரை பற்றி தெரியும். அவர் வந்து நினைவு கெட்டாத காலத்திலிருந்து கிருஷ்ணரை புகழ்ந்து கொண்டிருக்கார். அவர் ஒரு தடவை புகழ்ந்த விஷயத்தை மறுபடி புகழ்றது கிடையாது. அவர் இதுவரைக்கும் புகழ்ந்து ஒரு முடிவுக்கு வந்தது கிடையாது, முடிவுக்கு வரப்போறதும் கிடையாது.
Krishna's qualities,
கிருஷ்ணனுடைய குணங்கள் புகழத்தக்கவை.
His beautiful form should be glorified.
கிருஷ்ணருடைய அழகான ரூபம் புகழத்தக்கது.
His devotees should be glorified.
அவருடைய பக்தர்கள் புகழப்பட வேண்டியவர்கள்.
This is called bhakti or devotion.
இதுதான் பக்தி என்று அழைக்கப்படுது.
So how should we glorify Krishna? It's difficult to think where to begin.
இப்படி கிருஷ்ணரை எப்படி நம்ம புகழ்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானதா இருக்கு.
But our Vaishnav gurus, they've written thousands and thousands of songs and prayers in glorification of Krishna.
ஆனா நம்மளுடைய வைஷ்ணவ குருக்கள் அவங்க வந்து கிருஷ்ணரை புகழ்ந்து ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்காங்க.
How many can we remember?
அதுல எத்தனை விஷயங்களை நம்ம, எத்தனை பாடல்களை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள முடியும்?
So there's one very simple process in which all the glorification is brought together.
ஆனா ஒரு எளிமையான வழிமுறை இருக்கு, அந்த வழிமுறையின் மூலம் எல்லா விதமான புகழ்ச்சியும் ஒரே இடத்துக்கு ஒன்று சேர்க்கப்படும்.
What is that?
அது என்னது?
Chanting the names of Krishna.
கிருஷ்ணருடைய திருநாமங்களை கீர்த்தனங்கள்.
Especially the Maha Mantra.
அதுலயும் குறிப்பா மகா மந்திரம்.
ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
If we think how we can glorify Krishna properly, it becomes a very difficult task.
கிருஷ்ணரை நாம எப்படி பக்குவமா புகழ்றது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது மிகவும் கடினமான ஒரு செயலாய் போயிடுது.
Krishna is very great and we are very small.
கிருஷ்ணர் மிகவும் பெரியவர், நம்மளோ மிக சிறியவர்களா இருக்கும்.
It's very difficult for us to even imagine how great Krishna is.
கிருஷ்ணர் எந்த அளவுக்கு பெரியவர் அப்படிங்கறத கற்பனை பண்றது கூட நமக்கு அசாத்தியமானதாயிருக்கு.
Our intelligence is very limited, so how much can we understand about the greatness of Krishna?
நம்மளுடைய புத்தியானது ஒரு வரம்புக்கு உட்பட்டது. இப்படி இருக்கும்போது நாம எப்படி கிருஷ்ணருடைய பெருந்தன்மையை புரிந்து கொள்ள முடியும்?
But we know that Krishna is pleased when we chant his names.
ஆனா நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம கிருஷ்ணருடைய திருநாமங்களை சொன்னோம் அப்படின்னா அவர் திருப்தி அடைகிறார்ங்கிறது நமக்கு தெரியும்.
And we also become pleased.
அதே சமயத்துல நம்மளும் திருப்தி அடைகிறோம் அதனால.
Is it?
அப்படிதானே?
You're feeling happy by chanting Hare Krishna.
நீங்க ஹரே கிருஷ்ணா கீர்த்தனம் பண்றதுனால மகிழ்ச்சி அடைறீங்களா?
Why should we be happy by chanting Hare Krishna?
இந்த ஹரே கிருஷ்ண கீர்த்தனம் பண்றதுனால நம்ம ஏன் மகிழ்ச்சி அடையணும்?
There's so many other things you can chant.
எத்தனையோ விஷயங்களை நம்ம பாடிட்டு இருக்கலாம்.
What's the present popular Tamil film song?
இன்றைய தற்போது சமயத்துல இருக்கக்கூடிய பிரபலமான தமிழ் சினிமா பாடல் என்ன?
Is it?
Yeah.
Nanko Krishna's name.
Is it?
Yeah.
Oh, that's very good.
Mukunda.
Mukunda. That's nice. It's coming back in fashion. Anyway, there are so many things we can chant. Prabhupada, I think it's Prabhupada. I gave the example that you can chant Coca-Cola, Coca-Cola. But no one becomes happy by chanting Coca-Cola. And you become bored very quickly after about 20 seconds by chanting Coca-Cola.
அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் நீங்க வந்து வெறுத்து போயிடுவீங்க. ஒரு ஒரு 20 வினாடி நீங்க சொன்னீங்கன்னா விரக்தி அடைஞ்சிருவீங்க.
But we see that devotees go on chanting Hare Krishna all their life.
ஆனா நாம பார்க்கிறோம் பக்தர்கள் ஹரே கிருஷ்ண கேட்டு வாழ்க்கை முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க.
ரூப கோஸ்வாமி was lamenting that he only had one tongue.
ரூப கோஸ்வாமி வருந்துற எனக்கிட்ட ஒரே ஒரு நாக்கு மட்டும்தானே இருக்குன்னு.
And only one pair of ears.
அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு ஜோடி காதுகள் தான் இருக்கும்னு வருத்தப்படுறாரு.
Because he's finding that this chanting is so nice.
ஏனா அவர் என்ன இந்த இந்த கீர்த்தனமானது மிகவும் இனிமையா இருக்குன்னு அவர் நினைக்கிறார்.
He wants to chant more and more and hear more and more the sound of Krishna's name.
அவர் கிருஷ்ணருடைய திருநாமங்களுடைய சப்தத்தை அதிகமா உச்சரித்து அதிகமா கேட்கறதுக்கு விருப்பப்படுறார்.
And it's a very simple process.
அது மட்டும் இல்லாம இது மிகவும் எளிமையான வழிமுறையும் கூட.
Rupa Goswami, who's heard of Rupa Goswami? Please raise your hand.
Rupa Goswami பத்தி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? தயவுசெய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க.
Those who are reading the books, they've heard of Rupa Goswami.
யாரெல்லாம் புத்தகங்களை படிக்கிறீங்களோ அவங்க ரூப கோஸ்வாமி பத்தி தெரிஞ்சிருப்பீங்க.
So he was a very great scholar.
அவர் மிகப்பெரிய ஒரு பண்டிதர்.
Sanskrit scholar.
சமஸ்கிருத பண்டிதர் அவர்.
What's the name of, who can tell the name of any book that he wrote?
அவர் எழுதின புத்தகங்கள்ல ஏதாவது ஒரு பேரை வந்து யாரால சொல்ல முடியும்?
So many books. It's very difficult for us to even understand the books, let alone even think of writing such books.
அந்த புத்தகங்களை புரிந்து கொள்வதே நமக்கு மிகவும் கடினமானதா இருக்கும்போது அந்த புத்தகங்களை எழுதணும்னா எவ்வளவு பெரிய தகுதி வாய்ந்தவரா இருக்கணும்னு நினைச்சோம்.
Because after all, Krishna, he is everything and he has all qualities, so to explain that fully or to attempt to explain that fully, that requires a very high level of scholarship.
ஏனா கிருஷ்ணரே எல்லாம் கிருஷ்ணருடைய தன்மைகளை விவரிக்கிறது அப்படிங்கிறது மிகவும் பெரியது. அவருடைய எல்லா தன்மைகளையும் பக்குவமா விவரிக்கணும் அப்படின்னா அதுக்கு பாண்டித்துவம் அவசியமாகும்.
But the essence of all that glorification is chanting the names of Krishna.
ஆனால் அந்த புகழ்ச்சியினுடைய எல்லா அந்த எல்லா புகழ்ச்சிகளுடைய சாரம் கிருஷ்ணருடைய திருநாமங்களை உச்சரிக்கிறது.
So we can't expect that we'll all be very great scholars.
நம்ம எல்லாருமே பெரிய பண்டிதர்களா இருப்போம்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது.
And even the greatest scholar, how much can we understand about Krishna?
அப்படியே மிகப்பெரிய பண்டிதரா இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும்?
But we can all chant Hare Krishna.
ஆனா நம்ம எல்லாருமே ஹரே கிருஷ்ணா கீர்த்தனம் பண்ண முடியும்.
It's very easy.
இது மிகவும் எளிமையானது.
As Rupa Goswami said in one of his prayers glorifying the name of Krishna,
Rupa Goswami Krishnarude tirnamatha pugalndu or paadal irkar andha paadala avar solra,
everyone who has a tongue and two lips can chant Hare Krishna.
Yaar kitta naak irukudo yaar kitta irandu udadugal irukko avanga Hare Krishna maamantha paada mudiyum kada.
Only those who are deaf, they can't hear the holy name.
யார் வந்து செவிடர்களா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் திருநாமத்தை கேட்க முடியாது.
But actually there are many devotees of Krishna throughout the world now who they chant Hare Krishna by sign language.
ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பல பக்தர்கள் அவங்க வந்து சைகை மொழியின் மூலமா அவங்க இந்த ஹரிகிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டுதான் இருக்காங்க.
I don't know how exactly it works, but I've seen some of these devotees and they look very blissful.
அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அத்தகைய பக்தர்கள் ஒரு சிலரை நான் பார்த்திருக்கேன், அவங்க ஆனந்தமயமா இருக்கிறாங்க.
So everyone can take part in this immediately.
இவ்வாறு எல்லா யார் வேணாலும் இதுல உடனடியா பங்கு கொள்ள முடியும்.
Even without understanding the deep philosophy that is part of Krishna consciousness.
இந்த கிருஷ்ண பக்தியினுடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய ஆழமான தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் கூட ஒருத்தர் இதுல பங்கு கொள்ள முடியும்.
Without undergoing any prior purification, everyone can take part in this.
இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டிருக்கணும் அப்படிங்கிற தேவை இல்லாம எல்லாருமே இதுல பங்கு கொள்ள முடியும்.
Until recently in India, only certain people were allowed in the temples.
சமீப காலம் வரைக்கும் இந்தியாவில ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் கோயிலில் அனுமதிக்கப்பட்டார்கள்.
And they only people of certain castes were allowed in the temple.
ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் கோயிலில் அனுமதிக்கப்பட்டாங்க.
Other people were considered too impure.
மற்ற மக்கள் வந்து மிகவும் அசுத்தமானவர்களா கருதப்பட்டாங்க.
And then to go in the temple, one has to bathe first and be pure.
அது மட்டும் இல்லாம கோயிலுக்குள்ள ஒருத்தர் போகணும் அப்படின்னா முதல்ல அவர் வந்து குளித்து தூய்மையா இருக்கணும்.
And to actually offer worship in the temple, one has to go through so many procedures.
கோயிலே இருந்து ஒருத்தர் அவங்க வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் நிறைய வழிமுறைகளை பின்பற்றியாகும்.
But for chanting the holy names, there's no prior purification required.
ஆனா இந்த திருநாமங்களை உச்சரிக்கிறதுக்கு எந்த விதமான முன் தகுதிகளும் தேவையில்லை.
Of course, it's good if one can be bathed and pure and clean.
ஒருத்தர் குளித்து தூய்மையா இருந்தார் அப்படின்னா அது நல்லதுதான்.
But in any condition one can chant the holy names of Krishna.
ஆனா எல்லா சூழ்நிலையிலுமே ஒருத்தர் கிருஷ்ணருடைய திருநாமங்களை உச்சரிக்க முடியும்.
And in fact, we are enjoined to chant the holy names of Krishna in all circumstances.
உண்மையிலே நாம எல்லா சூழ்நிலையிலுமே கிருஷ்ணருடைய திருநாமங்களை உச்சரிக்கிறத அனுபவிக்க முடியும்.
It's not that you have to bathe in the morning and then chant Hare Krishna. As soon as we wake up, chant Hare Krishna.
நீங்க வந்து குளித்து விட்டு அதுக்கப்புறம் தான் ஹரே கிருஷ்ணம் உச்சரிக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்திரிச்ச உடனே நீங்க ஹரே கிருஷ்ணமா வந்து சொல்லலாம்.
And last thing at night, chant Hare Krishna.
இரவுல கடைசி விஷயமாவும் நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்லலாம்.
And then during the intervening time, we can also chant Hare Krishna.
அந்த அதுக்கு இடைப்பட்ட காலத்திலையும் நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்லலாம்.
And then what will you dream of at night?
அப்ப இரவுல கனவுல நம்ம என்ன நினைப்போம்?
ஹரே கிருஷ்ணா. Did anyone have that experience? You do the same thing all day and at night in your dream you do the same thing.
உங்களே யாருக்கா அனுபவம் இருக்கா? ஒரு நாள் முழுக்க நீங்க வந்து ஒரு சில செயலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இரவுலயும் நீங்க அந்த அதே செயல் உங்களுக்கு கனவுல வர்றது.
So if we go on chanting Hare Krishna, we'll be chanting Hare Krishna in our dream also.
நம்ம தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய கனவுலயும் நம்ம தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கோம்.
One story I heard, this is long back, 1930s something.
1930ல நடந்த ஒரு கதை நான் கேட்டேன்.
In one of the Goyanath temples, the some people came and they gave some water or some drink or, and they gave it to the people there and it was actually drugged because they wanted them to they wanted to steal everything, so they drugged them and then whatever they did, I don't know.
Or ஒரு தடவை கௌடிய மடத்துல நடந்த ஒரு கதை இது. அங்க வந்து ஒருத்தவங்க வந்து தண்ணி குடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து ஒரு சில மயக்க மருந்துகளை கலந்து கொடுத்துட்டாங்க. அதை குடிச்சு அது மூலமா அவங்க மயங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பொருள் எல்லாம் திருடிட்டு போலாங்க.